பொன்னினாலும் அல்ல, வெள்ளியினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாகி வந்திருக்கிறதான பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் அண்ட சராசரத்தினுடைய ராஜனும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் அவருடைய ஒரே பேரான குமாரனுமாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே இந்த ஒரு 10வது மாநாட்டில் உங்களை முகமுகமாக சந்தித்து அவருடைய மகா பரிசுத்தமான வார்த்தைகளை பேசும்படியாக இந்த ஒரு வாய்ப்பு அடியனுக்கு தேவன் இந்த நல்ல நாளிலே தந்ததுக்காக அவருக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, சகோதர சகோதரிகளை, இன்றைய தினத்தில் நம்ம தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றினதான பாடத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு பாடமானது ஆபிரகாமனுடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படையாக கொண்டு இன்றைய தினத்தில் நம்ம பாடத்தை நம்ம தியானிக்கலாம். இதுக்கு ஆதாரமாக கலாத்தியர் 4:22-31 வரைக்கும் வசனங்கள் இருக்குங்க. அதில் ஒரு 22-23 வசனங்களை நம்ம படிக்கலாம். அப்போ நம்ம பார்க்கிறோம், இது நம்முடைய அடிப்படை பாடத்திலே இந்த மூன்று உடன்படிக்கைகள் என்ற பாடத்தில் நம்ம எல்லாரும் இது குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு இரண்டு ஸ்திரீகள் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுடைய அந்த மனைவிகள், ஸோ முதலாவது நம்ம பார்க்கும்போது சாரல் இருக்கிறாங்க அவர் மனைவி, இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது அங்கே ஆகார் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரெண்டு மனைவிகள் இரண்டு உடன்படிக்கைகளை அங்கே குறிக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் அங்கே நமக்கு அந்த ஞான அர்த்தத்தை அங்கே அவர் சொல்கிறாரு. அதனால் இன்றைய பாடத்தில் நம்ம இதை பற்றி கூட நம்ம பார்க்க போகிறதில்ல சகோதர சகோதரிகளே. பிறகு நம்ம எதை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு காரியங்கள் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் எந்த விதமாக வந்து அங்கே இடம்பெற்றிருக்கு, அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு எப்படி இருக்கென்றால் நிழலாக இருக்கு. அப்படி என்றால் அதனுடைய நிஜம் கண்டிப்பாக அது புதிய ஏற்பாட்டில் அங்கே கண்டிப்பாக இருக்கிறது என்று நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு சம்பவங்கள் அது தேவனுடைய திட்டத்தை ஒரு உயிரோட்டமாக அது வந்து காண்பிக்கக்கூடியதாக அங்கே இருக்கு சகோதர சோழர்களே. ஏன்னா தேவன் அந்த அளவில் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு பழைய ஏற்பாடு. தேவனுடைய திட்டம், அவருடைய திட்டம், உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் இந்த மனுக்குலத்துக்கு வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப அருமையாக அந்த நிழலில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையாக அவர் வடிவமைத்து அதை உயிரோட்டமாக சகோதர சோழர்களை அங்கே வச்சிருக்காரு. அப்போ இவைகளை நம்ம இன்றைக்கு அதை நம்ம படிக்கும்போது அதனுடைய ஞான அர்த்தங்களை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது அது எப்படி இருக்கு அப்படின்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய திட்டத்துக்கு அவருடைய திட்டம் எவ்வளவு உண்மையாக இருக்கு என்பதை அந்த விசுவாசத்தை மிகவும் பலப்படுத்தக்கூடிய அளவில் தேவன் அவைகளை வச்சிருக்காங்க. அதனால நம்ம பார்க்கும்போது நம்ம வெளிப்படுத்தல் 12:1 நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். அந்த ஸ்திரீ எது மேல நின்று இருந்தாங்க, அந்த ஸ்திரீ இல்லைங்களா, அந்த சபை எது மேல நின்று இருக்கிறாங்கன்னா சந்திரன் மேல நின்று இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சந்திரன் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் போது பழைய ஏற்பாடை அது குறிக்கிறது. அப்ப அப்படின்றால் இன்றைக்கு சபை, இன்றைக்கு சபை அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அந்த நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு விசுவாசத்தை ஒரு பலப்படுத்தக்கூடிய அளவுல இந்த பழைய ஏற்பாடு தேவன் நமக்கு அங்க அங்க வச்சிருக்காருங்க சகோதர சோர்களே. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு 2 உலகத்தினுடைய கடைசி காலத்திலும் அதே சமயத்தில் 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய துவக்க காலத்திலும் இருக்கிற நமக்கு இது போன்ற ஒரு பாடங்கள் மிகவும் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் ஒரு ஊக்குவிக்கக்கூடியதாகவும் பலப்படுத்தக்கூடியதாகவும் அங்கே இருக்கு சகோதர சகோதரர்களே. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளாக நம்ம போகலாம். ஸோ முதலாவது நம்ம சில நிழல்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன், ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். சோ முதலாவது நம்ம பார்க்கும் போது ஆபிரகாம் யாருக்கு அவர் நிழலாக இருக்கிறாரு என்று பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், சோ நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அவர் நிழலாக இருக்கிறாரு. எதின் அடிப்படையில் நிழலாக இருக்கிறாரு? சோ அது ரொம்ப ஒரு கேள்வி. அப்படி என்றால் சோ நம்ம கூட இந்த ஒரு பாடம் படிக்கும் போது நம்ம பொதுவாக நம்ம கேட்டு நம்ம படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம் ஆபிரகாம் வந்து பிதாவாகி தேவனுக்கு நிழலாக இருக்கிறார் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா எதின் அடிப்படையில் என்று பார்க்கும் போது சகோதரர்களே, ஆபிரகாம் என்கின்ற பேருக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் போது அவர் தேசங்களினுடைய தந்தை. ஆபிரகாம் என்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? அவர் தேசங்களுடைய தந்தை. அப்படி என்றால் எல்லா உயிரினங்களுக்கும் தந்தையாக இருக்கிறவர், எல்லா உயிரினங்களுடைய ஜீவனும் யாரிடத்திலிருந்து வந்திருக்கு அப்படி என்றால் சார் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்திருக்கு. அப்போ எல்லாருக்கும் அந்த ஜீவன்களுக்கெல்லாம் ஊற்றாக இருக்கிறவர் யாருன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அதனாலதான் நம்ம பார்க்கும் போது ஆபிரகாம் இப்படி தேசங்களுடைய தந்தையாக இருக்கிறாரோ அதே போல எல்லா உயிரினங்களுக்கும் தந்தையாக யார் இருக்கிறார் பார்க்கும் போது பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. அது நமக்கு அருமையாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கும் போது அவருடைய 2 மனைவிகள், ஒன்று சாராள், அடுத்ததாக நம்ம பார்க்கும் போது ஆகார், 3வது இருக்கிறாங்க. அது நம்ம அதிகமாக இப்ப நம்ம பார்க்கறது இல்லை. அப்ப சாராள் வந்து எதை குறிக்கிறது என்று பார்க்கும் போது அது தேவன் செய்த வாக்குத்தத்த உடன்படிக்கையை அது அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு. ஆகார் எதை அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கும் போது அது நியாயபுரமான உடன்படிக்கையை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு. அப்புறம் அவருடைய 2 மகன்கள் நம்ம பார்க்கும் போது மூத்தவன் இஸ்மையல் அது யாரை குறிக்கிறதாக இருக்கிறார் என்று பார்க்கும் போது நியாயபிரமான உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிற மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை அங்கு அடையாளப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறாரு. அப்புறம் ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறார் என்று பார்க்கும் போது கிறிஸ்துவும் சபையும், அதாவது வாக்குத்தத்த உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவும் சபையும் அடையாளப்படுத்துகிறதாக அங்கு இருக்கு. ஆனா இந்த 2 மனைவிகளுக்கும் ஒரே கணவர் தான். அப்படி என்றால் நிஜத்தில் பார்க்கும்போது இந்த 2 உடன்படிக்கைகளும் செய்தவர் ஒருத்தர் தான். யார் என்று பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் அது செய்திருக்கிறார் நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் இந்த பாடத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்க்கும்போது ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடமா போயிருக்காருங்க. ஒவ்வொரு இடமா இடம் விட்டு என்ன பண்ணியிருக்காருனா ஒவ்வொரு இடமா போயிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு இடமாக பிரயாணம் செய்தது இது எதை குறிக்கிறது என்று பார்க்கும் போது சகோதர சகோதரர்களே, தேவனுடைய திட்டத்தில் ஒவ்வொரு காலப்பகுதிகளை அது குறிக்கிறதாக அங்கே இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க மனசுல வைக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ ஆபிரகாம் ஒவ்வொரு இடம் விட்டு அவர் போனார்னா அது எதை அடையாளப்படுத்துகிறதுன்னா தேவன் அவருடைய திட்டத்தில் இருக்கிற காலப்பகுதிகளை அங்க குறிக்கிறதாக அங்க இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் ஒவ்வொருவரிடம் அவர் கொண்டுள்ள தொடர்புகள் அது எதை அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கும்போது தேவன் இந்த உலகத்தில் யார் யார்கிட்டெல்லாம் எப்படியெல்லாம் உறவு வச்சிருந்தாரு அதை என்பதை அது குறிக்கிற விதமாக அங்க இருக்கு. இந்த ஒரு ஆபிரகாம் பற்றின காரியங்கள் ஆதியாகமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14 அதிகாரங்கள் இருக்குது. ஆதியாகமும் 12 அதிகாரத்திலிருந்து ஆதியாகமும் 25 அதிகாரங்கள் முடிய அவருடைய வாழ்க்கை பற்றின முழு விவரங்கள் அங்க வந்து இருக்கு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சகோதர சகோதரிகளே, முதல்ல இருக்கிற 3 அதிகாரங்கள் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த பாடம் வந்து முதல்ல இருக்கிற 3 அதிகாரங்கள் 3 உலகங்களை குறிக்கிறதாக அங்க இருக்கு. அதனைத் தொடர்ந்து இருக்கிற அதிகாரங்கள் இந்த 3 உலகங்களுக்குள்ளாக இருக்கிற காலப்பகுதிகளை அடையாளப்படுத்துகிறதாக அங்க இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் என்றால், முதலாவது உலகத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். சோ முதலாவது உலகம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம பாருங்க ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 3:5 மற்றும் 6 அப்போ பூர்வ காலத்தில் இருந்த உலகம் நம்ம பார்க்கும்போது முதலாம் உலகம் அது நம்ம பார்க்கிறோம். அங்க ஆதாமில் இருந்து அங்க எது வரைக்கும் என்று பார்க்கும்போது ஜலப்பிரளயம் வரைக்கும். அப்போ ஆதாமில் இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம பார்க்கும்போது முதலாம் உலகம். அப்போ இந்த ஒரு காரியமானது, இந்த முதலாம் உலகமானது ஆதியாகவும் 12 ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாற்றில் அது சித்தரிக்கக்கூடியதாக அங்க இருக்கு. அப்ப முதலாவது அந்த அதுல நம்ம உள்ள போகும்போது ஆதியாகமும் 12:1 சில வசனங்களே வாசிக்கலாம். அப்போ நம்ம பார்க்கும்போது, அப்போ தேவன் வந்து முதலாவது ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்போ அழைப்பு கொடுத்து என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன பண்ணுங்க, நீங்க போங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு தத்துவத்தை அங்க ஆபிரகாம் கொடுக்கிறாரு. என்ன வாக்கு தத்துவம்னு பார்க்கும்போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் முதலாவது ஆபிரகாம் கிட்ட அவர் சொல்றாரு. அப்ப இந்த ஒரு வாக்கு தத்துவம் யாருக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னா, முதல்ல யாருக்குள்ளாக மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா தேவன் யாருக்கு மட்டுமே சொல்லியிருக்காரு, இந்த வாக்கு ஆபிரகாமுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்ப ஆபிரகாமுக்கு மனசுல என்ன இருக்குன்னா, தேவனுடைய சந்ததி என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு, தேவனுடைய சந்ததி ஆசீர்வதிப்பாரு. அப்ப அந்த ஒரு வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்குள்ளாக மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அதை நம்ம நிஜத்துல பார்க்கலாம். நிஜத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் யாரு அடையாளமா இருக்காரு, பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா இருக்கிறாரு. அப்போ பிதாவாகிய தேவன் கூட அவருடைய மனசுல என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, நான் என்னுடைய குமாரன் மூலமாக இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகள் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்கின்ற நம்பிக்கை அவருடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளாக அது இருக்கு. ஆபிரகாமுக்கு எப்படி அவருடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார் தேவன் நம்பிக்கை வச்சிருக்காரோ, அப்போ அதே போல தேவன் கூட அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமா உலகம் எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேங்கிற நம்பிக்கை அந்த அவருக்குள்ளாக அங்க இருந்துச்சு சகோதர சகோதரர்களே. அதனாலதான் நம்ம பார்க்கும்போது இந்த ரட்சிப்பின் திட்டத்தினுடைய மையமே என்ன இருக்குதுன்னா, இந்த வாக்கு தத்துவ உடன்படிக்கை அடிப்படையாக தான் இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம ஆதியாகமம் 12:4 மற்றும் 5 நம்ம படிக்கலாம்.
ம்
அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், தேவன் அழைத்த பிரகாரமாக ஆபிரகாம் அவர் என்ன செய்யறாருன்னா, அவரும் அவருடைய மனைவி சாராளும் அப்புறம் அவருடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்தும், அப்போ இவர்களோடு அவர் என்ன செய்யறாருன்னா, எந்த ஊர்லேருந்து புறப்படுறாருன்னா, ஆரானிலிருந்து அவர் புறப்பட்டு அவர் எங்க போய் சேர்றாரு பார்க்கும்போது, கானான் தேசத்துக்கு அவர் வந்து போய் சேர்றாரு. அப்ப இந்த ஆரானும் கானானும் இது எப்படிப்பட்ட ஒரு நகரம் என்று பார்க்கும்போது, ஊர்னு பார்க்கும்போது மலைகள் நிறைந்த ஊராக இருக்குது இந்த ஆரானும். இந்த ஆரான் வந்து பார்க்கும்போது மலைகள் உள்ள ஒரு ஊர் தான். ஆனா எப்படின்னா, மலைகள் உயரமாக இருக்கிற ஊருங்க ஆரான், நல்ல உயரமாக இருக்கிற ஊர். ஏன்னா நம்ம இந்த புவியியல் பிரகாரமாக இந்த பாடத்தை எழுதின சகோதரர் பிரதர் மார்ட்டின் எட்கர் அவர்கள் இந்த பாடம் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அங்க சொல்லும் போது அந்த புவியியல் ஆராய்ச்சிகள் அவர் செய்யும் போது, இந்த ஆரான் வந்து ரொம்ப மலைகள் வந்து உயரமாக இருக்கக்கூடிய ஊராக அந்த இருந்துச்சுங்க. அதே சமயத்தில் கானான் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, இது கூட மலையில் இருக்கிற ஒரு ஊர் தான். ஆனா எப்படி இருக்குது என்றால், இது ஆரானில் இருக்கிற மலைகளினுடைய உயரத்தை விட சற்று குறைவாக உயரம் வந்து உள்ள ஊராக கானான் வந்து அங்க இருக்கு சகோதர சொர்க்கல. அதே சமயத்தில் இங்க நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் கூட யாரு போறாங்க, முக்கியமா சாரால் மற்றும் லோத்து. ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கிறோம், சாரால் வந்து யார குறிக்கிறாங்க என்று பார்க்கும்போது வாக்குத்தத்த உடன்படிக்கை குறிக்கிறாங்க. அதே சமயத்தில் இங்க லோத்து, இங்க இது லோத் யாரை அடையாளப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது, ஒட்டுமொத்த எல்லா உலகத்தின் ஜனங்களை குறிக்கும் விதமாக இவர் லோத் வந்து அங்க இருக்காரு சகோதர சோர்களே. அப்போ ஆபிரகாம் இந்த ஒரு ரெண்டு பேரோட ஆரானிலிருந்து அவர் எங்க போறாருன்னா, கானான் தேசத்துக்கு அவர் வந்து போறாரு. அப்ப நம்ம பார்க்கிறோம், ஆரான் என்பது உயரமான மலைகள் இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கு, கானான் என்பது உயரம் குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ஊராக அங்க இருக்கு. அப்போ நம்ம பார்க்கிறோம், மலைகள் இது எதை அடையாளப்படுத்துகிறதாக அங்க இருக்கு சகோதர சார்களே. மலைகள் எதை அடையாளப்படுத்துகிறதாக அங்க இருக்கு என்று பார்க்கும்போது, நம்ம வேதத்தில் நம்ம தெளிவாக நம்ம பார்த்திருக்கிறோம் அடையாளங்கள், அது வந்து ராஜ்யத்தை அடையாளமாக அங்க இருக்கு சகோதர சார்களே. அப்ப ஆரான் நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப உயரமாக இருக்குது, அது எதை குறிக்குதுன்னா, அது பரலோகத்தை அது அடையாளப்படுத்துகிறதாக அங்க இருக்கு. அப்போ ஆரான் நம்ம பார்க்கும் பாருங்க, ஆபிரகாம் ஆரானில் இருந்து எங்க போறாரு, கானானுக்கு போறாரு. அப்படின்னா பிதாவாகிய தேவன் அவர் மனசுல அந்த வாக்குத்தத்த உடன்படிக்கை உள்ள இருக்கு. என்னன்னா, நான் இந்த மனுக்குலத்தை சிருஷ்டித்து அவரை ஆசீர்வதிப்பேன் அவருடைய மனசுல இருக்கு. அதை வச்சு அவர் பரலோகத்திலிருந்து இங்க கீழே என்ன பண்ணாருன்னா, பரலோகத்தில் அவர் ராஜ்யம் இருந்துச்சு, அந்த ராஜ்யம் அவரு அங்க வச்சுட்டு கீழே என்ன பண்ணாருன்னா, சற்று இந்த பூமியில கீழே வந்து அவர் என்ன செய்தார்னா, ஏதென்ல ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தினாரு. அதை நம்ம பார்க்கும்போது, அப்போ பரலோக ராஜ்யம் ரொம்ப உயரமா இருக்கு, பூலோக ராஜ்யம் அந்த ஒரு ராஜ்யத்தை விட அது என்ன கொஞ்சம் கீழான நிலைமையில இருக்கு. அதான் நம்ம பார்க்கிறோம், ஆரானிலிருந்து எங்க போறாரு ஆபிரகாம், கானானுக்கு அவர் போறாரு. அப்போ தேவன் கூட அதை நம்ம பார்த்தோம், ஆரானிலிருந்து யாரெல்லாம் புறப்படுறாங்க, ஆபிரகாம் சாரால் அப்புறம் லோத்து. அப்போ அது போலதான் தேவன் கூட பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி அவர் இந்த பூமியில ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணும்போது, என்ன முதலாவது தேவன் இருக்கிறாரு, அவருக்குள்ளாக என்ன இருக்குது, அந்த வாக்குத்தத்த உடன்படிக்கை இருக்கு. அப்புறம் நம்ம பார்க்கிறோம், இந்த பூமியில கீழான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணும்போது ஏதேனில் யாரை சிருஷ்டித்தாரு என்று பார்க்கும்போது, சகோதர சோழர்கள் ஆதாமை அவர் சிருஷ்டித்தாரு சகோதர, ரொம்ப அருமையாக. அதனாலதான் ஆரானிலிருந்து எங்க போறாரு ஆபிரகாம், கானானுக்கு. இந்த விதமாக தேவன் இந்த உலகை மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கணுங்கிற எண்ணத்தோடு இந்த பூமியில வந்து கீழான ஒரு ராஜ்யத்தை ஆதாமை சிருஷ்டித்து அங்க ராஜ்யத்தை அவர் வந்து அங்க ஏற்படுத்தினாரு. அதனாலதான் நம்ம பார்க்கும்போது அந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 12:7 வசனம் நீங்க பாருங்க, அப்ப சொல்றாரு தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். இது நம்ம லிட்டரலா நம்ம எடுக்கலாம். லிட்டரல் எடுத்து பார்க்கும்போது ஆபிரகாமனுடைய சந்ததி கண்டிப்பா எதை சுதந்திரிப்பாங்க அப்படின்னா, அந்த கானான் தேசத்தை என்ன பண்ணுவாங்க, சுதந்திரிப்பாங்க. அது நம்ம இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது தேவனுடைய வாரிசு யாராக இருக்கிறார்னா, நம்முடைய கர்த்தரும் தலையாகி இயேசுவும் சரீரமாகிய சபையும். சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க சுதந்திரிப்பாங்க. ரொம்ப அருமையாக அங்க கொடுத்திருக்காரு. சோ அங்க நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு காரியம் நம்ம பார்த்தோம். அங்க ஒரு தரிசனமான ஒரு இடத்துல கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க ஆபிரகாம் செய்தாரு. அப்ப நம்ம பார்க்கும்போது இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கும்போது, இப்போ பலிபீடத்தை தேவன் தரிசனமானதுக்காக ஒரு பலிபீடத்தை எங்க கட்டுறாரு ஆபிரகாம். அப்ப நிஜத்துல வந்து நம்ம பார்க்கும்போது சகோதர சோர்களே, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தேவன் ஒரு கீழான ஒரு ராஜ்யத்தை எங்க ஸ்தாபனம் பண்றாரு, பூமியில ஏதேன்ல அவர் பண்ணிட்டாரு. ஏதேன்ல தேவன் ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணாரு, ஆதாம் அங்க இருந்தாரு. அப்போ நம்ம பார்க்கிறோம் இங்க ஆபிரகாம் அங்க வந்து அந்த பலிபீடத்தை கட்டி இருக்கிறது எதை அடையாளப்படுத்துகிறதுன்னா, ஒரு உறவு, அதான் அங்க தரிசனமானது. அப்போ ஆபிரகாம் கிட்ட தேவன் என்ன என்ன ஆயிருக்கிறாரு, ஒரு உறவு ஆயிருக்கிறாரு, லிங்க் இருக்குது. அது போலதான் நம்ம பார்க்கும்போது முதலாம் உலகத்துல தேவன் ஒரு கீழான ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபித்தார். கூடவே யாரு இருக்கிறாரு அந்த ராஜ்யத்துல, ஏதில் யார் இருக்கிறாரு, ஆதாம் இருக்கிறாரு. அப்ப ஆதாமோடு தேவன் என்ன வச்சிருந்தாருன்னா, ஒரு உறவு இருந்துச்சு, ஒரு உறவு இருந்துச்சு. அதான் வந்து அங்க அருமையாக அங்க அடையாளமாக அங்க இருக்கு. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் கானான் தேசத்தில் இருந்தார், பலிபீடம் எல்லாம் கட்டி எல்லாம் இருந்தாரு. ஆனா திடீர்னு பார்த்தா கானான்ல என்ன வந்துருச்சுங்க, பத்தாம் வசனம் பாருங்க. அப்ப பாருங்க அந்த தேசத்திலே காலன் தேசத்துல என்ன வந்துருச்சு அப்படின்னா, பஞ்சம் வந்துருச்சு. அப்படி என்றால் தேவன் இந்த பூமியில ஏதேனில் ஸ்தாபித்த ராஜ்யத்துல ஏதாவது பஞ்சம் வந்துச்சா? பஞ்சம்னா எப்படி இருக்கு, லிட்டரலா எடுக்கும் பஞ்சம் என்ன என்ன இருக்குது, சாப்பாடு இல்ல சரியா? அப்படின்னு என்னன்னா, இது என்ன சாப்பாடுன்னா, இது லிட்டரல் சாப்பாடு இல்ல சகோதர சோர்களே, ஆவிக்குரியான சாப்பாடு. அப்படின்னா ஏதேனும் நம்ம பார்க்கும் போது ஆமா கண்டிப்பா பஞ்சம் வந்துச்சு. எதனால வந்துச்சு அப்படின்னா, ஆதாம் தேவனுடைய வார்த்தைகளை கேளாது போனதுனால என்ன வந்துச்சுன்னா, அங்க ஏதேனில் அங்க பஞ்சம் வந்துச்சு. அப்ப நம்ம சில வசனம் நம்ம பார்க்கலாம். மத்திய 4:4. அப்ப நம்ம பார்க்கிறோம், அப்ப கானான்ல எப்படி அங்க பஞ்சம் வந்துச்சோ அதே போல ஏதேனில் கூட என்ன வந்துச்சுன்னா, ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஏன்னா ஆதாம் தேவனுடைய வார்த்தைகள் என்ன பண்ணல, அவர் கேட்கல. இன்னொரு வசனம் கூட ஆமோஸ் 8:11. அப்போ நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாத ஒரு பஞ்சம் அதான் வந்து. ஆதாம் தேவனுடைய வார்த்தைகள் என்ன பண்ணல, அவர் கேளாததுனால அங்க என்ன வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு. சகோதர சகோதரர் நம்ம பார்க்கிறோம், அவரு ஆதாம் அந்த பஞ்சம் வந்ததுனாலதான் என்ன ஆயிடுச்சுங்க, கீழ்படியாம போனதுனால பஞ்சம் வந்து என்ன வந்துச்சுன்னா, பாவம் மற்றும் மரணம் வந்துச்சு. அது எல்லா ஜனங்கள் மேலையும் அது வந்துருச்சு. ரோமர் 5:12. அப்போ நம்ம பார்க்கிறோம் இப்படியாக தேவன் இந்த பூமியில ஸ்தாபித்த ராஜ்யமானது ஆதாமுடைய கீழ்ப்படியாமினால் என்ன ஆயிடுச்சுன்னா, அது பாவம் மற்றும் மரணத்துக்குள்ளாக அது சென்றதுங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சோர்களே. அப்ப இப்ப நம்ம பார்க்கும்போது கானான்ல பஞ்சம் வந்துருச்சு. கானான்ல பஞ்சம் வந்த உடனே இப்போ ஆபிரகாம் எங்க போறாருன்னா, கானானை விட்டு எங்க போறாரு, எங்க போறாரு, எகிப்து, எகிப்துக்கு போறாரு சகோதர சோர்களே. அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த காரன் கூட கொஞ்சம் உயரம், அதாவது கொஞ்சம் உயரமுள்ள மலை மலைகள் அங்க வந்து இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எகிப்து எப்பேற்பட்ட ஒரு இடப்பகுதின்னா அதனுடைய புவியியல் பரப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது கடல் மட்டத்துக்கு கிட்டத்தட்ட பக்க பக்கமா இருக்குது. கடல் மட்டத்துக்கு கிட்டத்தட்ட பக்கம் அப்படின்னா என்னன்னா, இன்னும் நம்ம பார்க்கும்போது லோத்து சாராலு ஆபிரகாம் எங்க போறாங்க, இன்னும் இதுல இருந்து எங்க போறாங்க அப்படின்னா சகோதரர்களே அங்க எகிப்துக்கு அங்க போறாங்க. இது எகிப்து வந்து எதை குறிக்கிறது என்று பார்க்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது பாவம் நிறைந்த உலகத்தை அடையாளப்படுத்துகிறதாக அங்க இருக்கு. ஆனா ஒரு விஷயம், எங்க போனாலும் யார் இருக்கிறாருன்னா ஆபிரகாம் இருக்காரு. அப்படின்னு என்னன்னா சகோதரர்களே, தேவனுடைய மேற்பார்வை, தேவனுடைய மேற்பார்வையில தான் இது எல்லா காரியங்களும் இருக்கு. அதே சமயத்துல எங்க எந்த நிலைமைகள் இருந்தாலும் தேவன் அங்க இருக்காரு. அதாவது நம்ம மனசுல வைக்க வேண்டிய ஒரு காரியம். அப்ப இவங்க அங்க எகிப்துக்கு போறது எதை அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கும் போது சகோதரர்களே, இந்த ராஜ்யம் கீழே விழுந்து, ஏதேனும் இந்த ராஜ்யம் கீழே விழுந்து எங்க போயிடுச்சுன்னா எல்லாம் உலக பிரகாரமாக போயிருச்சு. சுயநலம் சுயநலத்துல விழுந்துருச்சு. துன்பம் கஷ்டம் மரணம் வேதனை எல்லாம் அதான் எகிப்து அடையாளப்படுத்துடும். எல்லாம் வந்து அங்க எகிப்துக்கு அங்க போயிட்டாங்க. எகிப்துல வந்து யாரு ராஜாவாக அங்க இருந்தாரு என்று பார்க்கும் போது பார்வோன். பார்வோன் வந்து யாரை அடையாளப்படுத்தணும், சாத்தானை அடையாளப்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்வோனுக்கு இன்னும் சில அசிஸ்டன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா பார்வோனுடைய பிரபுக்கள். பார்வோனுடைய பிரபுக்கள் வந்து யாரை அடையாளப்படுத்துகிறாங்க என்று பார்க்கும் போது அது கெட்டு போன தூதர்கள். அண்ணா அவங்க கேட்கல, அவங்களுக்கு சில தூதர்கள் இருந்து இருக்கிறாங்க. அப்போ சகோதரர்கள் அந்த தூதர்களை அங்க அடையாளப்படுத்துகிறதாக அங்க இருக்கு சகோதரர்களே. ஆனா நம்ம பார்க்கிறோம் இந்த இதன் இந்த பாடத்தில் நம்ம தொடர்ந்து போகும்போது, அப்போ ஆரான்ல இருந்து கீழே வந்து கானானுக்கு ராஜ்யம் தேவன் ஸ்தாபித்தாரு. ஆதாமுடைய கீழ்ப்படையினால மீண்டும் அங்கிருந்து கூட எங்கேயோ போயிடுச்சுன்னா கடல் மட்டத்துக்கு கீழே எகிப்து லெவலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ராஜ்யம் அப்படின்னா தேவன் ஏதேனில் சிருஷ்டித்த ராஜ்யமானது ஆதாமுடைய கீழ்ப்படையினால எங்க போயிடுச்சுன்னா பாவம் மற்றும் மரணத்துக்குள்ளாக அங்கு போனது அங்கு சித்தரிக்கப்பட்டு அங்க இருக்கு. அப்போ எகிப்துல வந்து நம்ம பார்க்கும் போது அப்போ முக்கியமான ஒரு சம்பவம் வந்து அங்க நடந்தது சகோதர சகோதரர்கள் என்னன்னு பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய மனைவியை யார் எடுத்துட்டு போயிட்டாங்க என்று பார்க்கும்போது பார்வோனுடைய பிரபுக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பார்வோனுக்கு வந்து இவரை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க சகோதர சகோதரர்களே. ஆனா ஆபிரகாமுக்கு மனசுல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கைன்னா, தேவன் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்காரு, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை இந்த பூமியில் உள்ள வம்சங்கள், உன் சந்ததி மூலம் பூமியில் உள்ள வம்சங்களையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் என்கின்ற வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால பார்வோன் எடுத்துட்டு போனாலும் அது கண்டிப்பா ஒரு தப்பான காரியம் வந்து நடக்கிறதுக்கு தேவன் விடவே மாட்டாரு என்று அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் பேர்ல அங்க ஆபிரகாம் வந்து அங்க வச்சிருந்தாரு சகோதரர்களே. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், அப்ப ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அங்க பிறக்கிற மகன் அந்த வாரிசு மூலமா தான் என்ன வரும், தேவன் அந்த ஒரு வாரிசு தான் ஆசீர்வதிப்பாரு. அதே சமயத்தில் அவங்க மூலமா தான் உலகத்துக்கு ஆசீர்வாதம் வரும். இது தேவனுடைய வாக்கு சகோதரர்களே. ஆனா இப்போ பார்வோன் எடுத்துட்டு அவங்க எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணி இன்னொரு சந்ததியை உருவாக்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா தேவன் என்ன பண்ணல, அது விடல. தேவன் என்ன பண்ணிட்டாரு, அதை ஃபெயிலியர் பண்ணி விட்டாரு. அந்த பார்வோனுக்கு வாதைகள் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, மிகவும் ஆச்சரிய விதமாக அங்க வந்து தேவன் அவர்களை காப்பாத்தினார் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இது எதை குறிக்கிறது, இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று பார்க்கும்போது சகோதர சகோதரர்களே, தேவன் இப்ப நம்ம நிஜத்துக்கு வந்துடலாம். அப்ப தேவன் அவருடைய மனசுல அந்த வாக்கு இருக்குதுங்க. என்ன வாக்குன்னா, அவருடைய மகன் மூலமாக கிறிஸ்து தலையாக இயேசுவும் மற்றும் சரீரமாக சபை மூலமாக இந்த உலகத்தையெல்லாம் ஆசீர்வதிப்பேன், மனுக்குலத்தையெல்லாம் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறது அந்த வாக்கு இருக்குது. அந்த அவருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கு சகோதர சகோதரர்களே. ஆனா என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், சாரால் மூலமாக பிறக்கிற மகன் மூலமாகத்தான் அந்த மகன் நான் ஆசீர்வதிப்பேங்கிறது ஆபிரகாமுக்கு இன்னும் அப்ப வெளிப்படல. சாரால் மூலமாக வருகிற மகன் தான் உனக்கு வாரிசு அப்படிங்கறது வந்து என்ன ஆகல, ஆபிரகாமுக்கு இன்னும் வந்து வெளிப்படல. ஆனா அவருடைய வாரிசு தான், ஆனா சாரால் மூலமாக தான் இருக்குது அந்த வாரிசுன்னு அவருக்கு தெரியாது. அப்படின்னு அதுதான் தேவன் கூட நம்ம பார்க்கும் போது முதலாம் உலகத்துல அவருடைய குமாரன் தலையாக இயேசுவும் சரீரமாக சபை மூலமாகத்தான் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பேங்கிறது வந்து அவருடைய மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஆனா வெளிப்படைய என்ன பண்ணல, அவர் முதலாம் உலகத்தில் எங்கேயுமே சொல்லலைங்க. வெளிப்படையா வந்து இயேசு கிறிஸ்தவ மூலமாக உலகம் ஆசீர்வதிப்பேன் என்ன பண்ணல, வெளிப்படையா எங்கேயுமே வந்து சொல்லல. அவருடைய அவருக்கு தான் தெரியும் அந்த விஷயம். அப்போ நம்ம பார்க்கிறோம், அதே சமயத்தில் சாதானும் விழுந்து போன தூதர்களும் இந்த உலகத்தை சரி பண்ணும் விதமாக ட்ரை பண்றாங்க. என்ன ட்ரை பண்ணாங்கன்னா, தேவனுக்கு விரோதமான ஒரு சந்ததியை வந்து எப்படி பார்வோனும் பிரபுக்களும் ட்ரை பண்ணாங்களா சாரால், அது மாதிரி இவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணாங்க. யார், என்ன கெட்டு போன தூதர்கள் வச்சு, அந்த தூதர்களை வச்சு சாத்தான் என்ன பண்ண ட்ரை பண்ணான், இந்த மாதிரி ஒரு ஒரு சந்ததியை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனா நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணல, அது விடல. தேவன் அது என்ன பண்றாரு, ஃபெயிலியர் பண்ணிட்டாரு. அதனாலதான் நம்ம பார்க்கும்போது ஜலப்பொருளை அங்க வர வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, எல்லா சாத்தானுடைய எல்லா திட்டங்களையும் அங்க நாசமாக்குனாரு சகோதரர்களே. அதே சமயத்தில் இங்க நாம் பார்க்கிறோம், இந்த தேவ தூதர்களுக்கு கூட தெரியாது இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா தேவன் ஏன் மறைச்சார் அப்படின்னா, இந்த தூதர்களை கூட தேவன் அங்க சோதிக்கிறதுக்காக அவர் தேவன் மறைச்சிருந்தார் இந்த காரியத்தை. அதே சமயத்தில் மற்ற தூதர்களும் கூட இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் இந்த உலகம் வந்து ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிற காரியத்தை வந்து உணர்ந்து கொள்ளுங்கிறதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணார்னா, அந்த முதலாம் உலகத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆசீர்வதிக்க போகிற அந்த ஒரு காரியத்தை அவர் அங்க நம்ம பார்க்கும்போது அங்க மறைச்சிருந்தாரு. அப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த விழுந்து போன தூதர்களுக்கு கண்டிப்பா சகோதர சிலை என்ன இருக்குன்னா, தீர்ப்பு தேவன் அங்க வச்சிருக்காரு. யூதா 6 நம்ம வாசிக்கலாம். அப்ப நம்ம பார்க்கிறோம், அந்த காலத்துல நியாய தீர்ப்புக்கென்று இப்ப விழுந்து போன தூதர்களை அடைத்து வைத்திருக்காரு. சோ இதுவரைக்கும் நம்ம பார்க்கிறோம், சோ முதலாம் உலகமானது அங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அது சித்தரிக்கப்பட்டு அங்க இருக்கு. சோ அடுத்ததாக நம்ம போலாம், எங்க நம்ம போகலாம்னா, இப்போ ஜலப்பிரளயத்திலிருந்து ஆரம்பமாகுது என்னன்னா இரண்டாம் உலகம். சோ ஜலப்பிரளயத்திலிருந்து ஆரம்பமாகுது இரண்டாம் உலகம். சோ இரண்டாம் உலகமானது ஜலப்பிரளயத்திலிருந்து ஆரம்பமாகி இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை மட்டும் இருக்கக்கூடிய காலப்பகுதி வந்து என்னன்னா, அது இரண்டாம் வருகை குறிச்சிருக்கு. ஆதியாகமும் 13 அதிகாரத்திலிருந்து ஆதியாகமும் 14 அதிகாரம் 2 வசனம் வரைக்கும் இந்த ஒரு காரியங்கள் அங்க இருக்கு. இப்ப நம்ம ஆதியாகமும் 13 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நம்ம படிக்கலாம். அப்போ நம்ம பார்க்கிறோம், தேவன் ஆசீர்வாதமாக காப்பாற்றி ஆபிரகாம் சாரால் லோத்து இவர்களை மீண்டுமாக எங்களை எங்க திரும்ப கூட்டிட்டு வர்றாங்க, மீண்டுமாக காணானுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்துடுறாங்க சகோதர சகோதரர்களே. அப்ப வந்த பிறகு நம்ம அதனால அப்ப பிரதர் மீண்டுமாக ஏதேனுக்கே வந்துட்டாங்களான்னு கேட்காதையும், இது ஒரு நிழல் அதுதான் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் காணன் வந்து ஏதேனுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா மீண்டுமாக எங்க வராங்க, மீண்டுமாக எழுத்துலேருந்து எங்கே வராங்கன்னா காணனுக்கு வராங்க. அப்போ மீண்டுமாக ஏதேனுக்கு வந்துட்டாங்களான்னு கேட்காதீங்க, இது ஒரு நிழல் ஒரு பாடம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், இரண்டாம் உலகம் ஆரம்பமாகுது. அப்போ நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரர்களே, ஆபிரகாமும் சாராலும் லோத்தும் அவங்க மீண்டுமாக காணனுக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்த பிறகு என்ன நடக்குது என்றால், நாளுக்கு நாள் இவங்க வந்து பெருகிறாங்க, இவங்களுடைய ஆடு மாடுகள் இவங்களெல்லாம் நாளுக்கு நாள் பெருகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் லோகத்தினுடைய வேலை ஆட்களுக்கும் என்ன நடக்குதுன்னா சண்டைகள் அங்க நடக்குது. சகோதர சகோதரர்களே, நீங்க ஆதியாகமும் 13 அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்ப நம்ம பார்க்கிறோம், அவருடைய ஆஸ்தி வந்து மிகவும் அதிகமாக இருக்கு. இவங்க ரெண்டு பேருது ஆபிரகாம் மற்றும் லோகத்தினுடைய ஆஸ்தி வந்து மிகவும் அதிகமாக இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம பார்க்கும்போது அது பூமி தாங்காம இருக்கிறதுனால அந்த சண்டை சச்சரவுகள் அங்க வந்து அப்ப வந்ததுனால கடைசியாக ஆபிரகாம் என்ன ஒரு முடிவுக்கு வர்றாருன்னா, அங்க பிரிஞ்சு போயிடலாம். லோத்து சொல்றாரு, நீங்க பாருங்க 9 வசனம் 10 வசனம். அப்போ நம்ம சொல்றாரு, அப்ப ஆபிரகாம் என்ன இந்த சண்டை சச்சரவுகள் நடக்கிறனால ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, லோத்து பார்த்து இப்ப லோத்து நீயே தேர்ந்தெடுத்துக்கோ, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன் அப்படின்னு அங்க லோத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அப்ப லோத்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு சோதோமுக்கு பக்கத்துல நான் போயிடுறேன் அப்படின்னு போறாரு இல்லைங்களா. அப்போ ஆனா இங்க நம்ம பார்க்கும் போது லோத்து நான் சோதோமுக்கு போறேன்னு சொல்லி பிரிஞ்சு போகும்போது ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. சரி நீ போறியா, சரி போ அப்படின்னு. என்னன்னா இந்த இரண்டாவது உலகத்துல கூட நீங்க பார்க்கும்போது இரண்டாம் உலகத்துடைய ஆரம்பத்துல தேவனோட தான் மனுக்குள் இருந்தாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது யாரு இரண்டாம் உலகம் ஆரம்பத்தில் யார் இருக்கிறாங்கன்னா, நோவா மற்றும் அவருடைய மூன்று குமாரர்கள் எல்லாம். அப்படின்னா அவங்க அந்த முதலாம் உலகத்தினுடைய அழிவு பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்ப கண்டிப்பா தேவனை பற்றி என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா தேவனை பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கிறாங்க சகோதர சகோதரர்கள். ஆனா நம்ம பார்க்கிறோம், ஆனா போக 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 நம்ம பார்க்கிறோம் நோவாவுடைய குமாரர்கள் போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் பற்றி அவ்வளவு என்ன ஆகல, அவங்களை வந்து அவ்வளவா வந்து தெரிஞ்சுக்க முடியல, அவங்களுடைய சந்ததி அவங்களுடைய சந்ததி போக போக. அப்படின்றால் லோத் எப்படி ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு சோதோமுக்கு போனாரோ அதே போல இந்த உலக மனுக்குலமும் நம்ம பார்க்கும் போது தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அந்த சோதோம் வந்து எதை குறிக்கிறதுன்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாவம் நிறைந்த ஒரு தேசம் சோதோம். அப்படின்னா இந்த லோத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உலக மனுக்குலம். அப்ப இந்த உலக ஜனங்கள் தேவனை விட்டு எங்க போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாவ வழிகளில் போயிட்டாங்க சகோதர சகோதரர்களே, தங்கள் சொந்த வழிகளே. அப்படின்னா சோதோமை நோக்கி லோத்து போனது போல தேவனை விட்டு யாரு போயிட்டாங்கன்னா, இந்த உலகத்தின் ஜனங்கள் பாவ வழிகளில் அவங்க வந்து போயிட்டாங்க. அதை நம்ம பார்க்கும்போது ரோமர் 1:21 சில வசனங்களே நம்ம பார்க்கலாம். அப்ப அதை நம்ம பார்க்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் தங்கள் சிந்தனையினால் என்ன ஆயிட்டாங்க. அதனாலதான் நாம் பார்க்கிறோம் லோத்து அவர் பிரிஞ்சு போகும்போது அவரும் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. சரி நீ போறியா, நீ போ அப்படின்னா தேவனை விட்டு உலக ஜனங்கள் போகும்போது தேவன் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. நீ பாவத்துல போறியா, அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. அன்பான சகோதர சிலர் ரொம்ப அருமையாக அங்க இருக்கு. அப்போ இப்படி லோத்து பிரிஞ்சு போயிட்டாரு, இப்ப கானான் தேசத்துல யார் மட்டுமே இருந்தாரு, இப்ப நம்ம நேரடி சம்பவத்துக்கு வரலாம், ஆபிரகாம் மட்டும் இருக்கிறாரு. அப்ப ஆபிரகாம் இருக்கும்போது இப்ப நம்ம 13 நீங்க பாத்தீங்கன்னா 15 மற்றும் 16 வசனம் நீங்க பாருங்க. அவ போதுங்க சிஸ்டர். அப்ப என்ன சொல்றாருன்னா, தேவன் மீண்டுமாக இப்ப லோத்து பிரிஞ்சு போயிட்டாரு, ஆபிரகாம் தனியா இருக்கிறாரு கானான் தேசத்துல. இப்ப அவருக்கு வாக்கு என்ன கொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது, நான் உன் சந்ததியை என்ன பண்ணுவேன், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு எந்த வாரிசே இல்ல, எந்த வாரிசே இல்ல. ஆனா வாக்கு தேவன் என்ன பண்றாரு, தராரு. அப்படின்னா நம்ம பார்க்கும்போது இப்போ நிஜத்துக்கு வரலாம். நிஜத்துக்கு வரும்போது இப்ப தேவனை விட்டு யார் போயிட்டாங்க, எல்லா உலகத்தின் ஜனங்களும் தேவனை விட்டு போயிட்டாங்க சகோதர சார் எல்லா. அப்படின்னா நம்ம பார்க்கும்போது அப்ப ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு தேவன், இப்ப அவருக்கு யாரு இல்ல, எந்த சந்ததியும் இல்ல. அப்ப அந்த வாக்கு வெறுமையா இருக்குமா? அப்படின்னா நம்ம பார்க்கும்போது தேவன் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறேங்கிற வாக்கு அவருக்குள்ளாக இருக்கு, ஆனா உலகத்தின் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை விட்டு வந்து போயிட்டாங்க. அப்போ இந்த பூமியை தேவன் அப்படியே வந்து வச்சிருவாரா, சரி எல்லாம் சாகட்டும் மரணத்தில் இருக்கட்டும் விட்டுருவாரா அப்படின்னா இல்ல. சகோதர சகோதரர்களே, இந்த மனுக்குலம் இந்த பாவத்தில் விழுந்தாலும் மீண்டுமாக அவர்களை நான் என்ன பண்ணுவேன், இந்த பூமியில என்ன பண்ணுவேன், நான் குடியிருக்க செய்வேன், அவர்களை பாவம் மற்றும் மரணத்திலிருந்து விடுதலையாக்கி இந்த பூமியில நான் ஆசீர்வதிப்பேன் என்கின்ற நம்பிக்கை அங்க தேவன் கிட்ட அங்க இருக்குங்க. அதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தாரு, பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுத்தாரு. ஆனா அவருக்கு சந்ததி இல்ல, ஆனாலும் அந்த வாக்கு மேல அவர் என்ன வச்சிருந்தாருன்னா, அந்த நம்பிக்கை அவர் வந்து அங்க வச்சிருந்தாருங்கிறது அங்க ரொம்ப அருமையாக அங்க இருக்கு. அதனாலதான் நம்ம பார்க்கும்போது ஏசாயா 45:18 அப்ப பாருங்க, நான் பூமியை வெறுமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணல, சிருஷ்டிக்கல. அதான் நம்ம பார்க்கிறோம், இந்த உலகம் பாவத்தில் விழுந்தாலும் தேவனுக்குள்ளாக அந்த வாக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. என்னன்னா, இந்த உலகத்தை என்னுடைய மகன் மூலம் என்ன பண்ணுவேன், நான் ஆசீர்வதித்து மீண்டுமாக இந்த பூமியில அவர் குடியிருக்க வைப்பேன்ங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளாக இருக்கு சகோதரர்களே. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கும்போது, இப்படி பிரிஞ்சு போயிட்டார் ஆபிரகாம் இருந்து பிரிஞ்சு போயிட்டாரு லோத்து. லோத்து பிரிஞ்சு போய் அங்க சோதோமில் என்ன நடந்தது என்று பார்க்கும்போது, ஒரு அஞ்சு ராஜா, நான்கு ராஜாக்கள் இந்த சோதோம் மேல படையெடுத்து வராங்க. ஆதியாகமம் 14:8-9. அப்போ நம்ம பார்க்கிறோம், சோதோமுக்கு எதிராக நான்கு ராஜாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க படையெடுத்தாங்க வராங்க சகோதரர்களே. அதுல நம்ம பார்க்கும்போது, இந்த சோதோமின் ராஜாக்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா தோத்துறாங்க. தோத்துட்டு அந்த நான்கு ராஜாக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவர்களை ஜெயம் கொண்டு எல்லாரையும் வந்து அடிமைகளா, யாரையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, இந்த லோத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த லோத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு போய் அப்ப அந்த நான்கு ராஜாக்கள், அப்ப லோத்தையும் அவனுடைய ஆட்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அடிமைகளாக அங்க வந்து அங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க சகோதர சோதரர்களே. அப்ப லோத்தும் அவனுடைய ஆட்களும் யாருக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க என்றால், அந்த நான்கு ராஜாக்களுக்கு அடிமைகளாக அங்க இருக்காங்க. அப்போ இந்த லோத்து நிஜத்துக்கு வரலாம், லோத்து யார் அடையாளப்படுத்துகிறாரு பார்க்கும்போது, மனுக்குலத்தை அடையாளப்படுத்துகிறாரு. அப்படின்றால் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தை ஒரு நான்கு அரசுகள் அடிமைப்படுத்தி வச்சிருச்சோம். நான்கு ராஜாக்கள், நான்கு ராஜாக்கள் லோத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, அவனுடைய ஆட்களையும் அடிமைப்படுத்தி வச்ச மாதிரி நம்ம பார்க்கும்போது நிஜத்தில் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த மனுக்குலத்தை நான்கு பேரரசுகள் நம்ம பார்க்கிறோம். நான்கு பேரரசுகள் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தை என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆமாங்க, எந்தெந்த பேரரசுகள் ஞாபகம் இருக்குங்களா? பாபிலோனியா பேரரசு, மேதோ பர்சியா பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு. அதை நம்ம பார்க்கும்போது புறஜாதியாரினுடைய காலம் நம்ம பார்க்கிறோம். நம்ம பார்க்கும்போது கிமு 606 1914 வருடங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, அப்போ இந்த நான்கு பேரரசுகள் ஒட்டுமொத்த மனுக்கு குலத்தை என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அடிமைப்படுத்தி அங்க வச்சிருந்தாங்க சகோதர சகோதரர். நாம் பார்க்கிறோம், இது வரைக்கும் இரண்டாம் உலகம் வந்து முடியுது சகோதரர். இரண்டாம் உலகம் வந்து நம்ம பார்க்கிறோம், இரண்டாம் உலகம் வந்து இருக்கு. அப்புறம் நம்ம பார்க்கும்போது இதுக்கு அடுத்தது நம்ம 14 நீங்க பாத்தீங்கன்னா 13 நீங்க பாருங்க, அப்போ அப்புறம் இன்னும் 14:14 அப்போ போதுங்க போதுங்க சார். நம்ம பார்க்கும்போது அப்போ இப்போ அடிமையிலாக போயிட்டாரு லோத்து, அவனோட ஆட்கள் நான்கு ராஜாக்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அது எதை அடையாளப்படுத்துது நிஜத்துல, ஒட்டுமொத்த உலகத்தின் மனுக்குலம் நான்கு பேரரசுகளுக்குள்ளாக என்னாயிச்சு, மாட்டிருச்சு மாட்டிருச்சு. அதை மீட்கிறதுக்காக, லோத்தை மீட்கிறதுக்காக யாரு போறாருன்னா, ஆபிரகாம் அவருடைய வீட்டில் இருக்கிற 318 வேலைக்காரர்களோட அங்க மீட்கிறதுக்கு அங்க போறாரு. இங்க வந்து நம்ம பார்க்கும்போது சகோதர சொல்லு, இப்ப மூன்றாவது டிஸ்பென்சேஷன் ஆரம்பமாகுது. இங்க நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல மட்டும் ஆபிரகாம் வந்து யாரை குறிக்கிறார் பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறதாக அங்க இருக்காரு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிறோம், அப்போ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து, நம்ம ஆபிரகாமுடைய வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்க, 318 வேலைக்காரங்க. அந்த 318 வேலைக்காரங்க யார் என்றால் சகோதரர்களே, அவருடைய சரீரமாகிய சபை. நாம் பார்க்கிறோம் 318. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் ரொம்ப முக்கியமான வேலைக்காரர் யாரு? பிரதானமான வேலைக்காரர் எலியாசர். நம்ம பார்க்கிறோம் எலியாசர், எலியாசர் தான் பார்க்கிறோம். அப்ப எலியாசர் யாரு கடையாளமாக இருக்கு என்று பார்க்கும்போது பரிசுத்தாவி இல்லைங்களா. அப்போ நம்ம பார்க்கிறோம், அப்போ அந்த 318 பேர் கூட யார் இருக்கிறாரு? எலியாசர் இருக்கிறாரு. அப்படின்னா கர்த்தராக இயேசுவும் சரீரமாகிய சபையும் நாம் பார்க்கிறோம் பரிசுத்தாவியுடைய பலத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஒட்டு இந்த அடிமைகளாக இருந்த மனுக்குலத்தை என்ன பண்றாங்கன்னா மீட்க போறாங்க. சகோதர சொல்ல மீட்க போறாங்க, மீட்க போறாங்க. அதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அந்த வேலைக்காரங்க எத்தனை பேருங்க? 318 பேரு. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய பிரதானமான வேலைக்காரர் யாருன்னா எலியாசர். இந்த எலியாசர்ங்கிற பேருக்கு நம்ம நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்தோம்னா எபிரேயோ வார்த்தையிலானாலும் சரி கிரேக்க வார்த்தையில அந்த எலியாசர்ங்கிற பேருக்கு எண்கள் கணக்கு நம்ம கொடுத்தா கரெக்டா எவ்வளவு வருதுன்னா 318 தான் வருது. அந்த எலியாசர்ங்கிற பேருக்கு அவ்வளோ அந்த 318 பேரு அந்த நம்பர் அங்க வருகிறதாக அங்க இருக்கு சகோதர சகோதரர்களே. அதே சமயத்தில் ஆபிரகாம் அவருடைய வேலையாட்களோட இவங்களை இந்த லோத்தை மீட்கிறது அந்த சண்டை போட்டு மீட்கிறது எந்த நேரத்தில் அப்படின்னா 15 பாருங்க 15:16. போதுங்க சார், என்ன காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க? ராக்காலத்தில். ரொம்ப அருமையாக அங்க இருக்குதுங்க ராக்காலம். அப்படின்றால் 1000 அரசாட்சியினுடைய துவக்க காலத்தில் அதான் நம்ம பார்க்கிறோம் இருட்டா இருக்குது. 1000 அரசாட்சியினுடைய துவக்க காலத்தில் கர்த்தரும் அவருடைய சபையும் ஒட்டுமொத்த மனுக்குலத்தை என்ன பண்றாங்க? மீட்க போறாங்க இந்த பேரரசில் இருந்து. நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர்களே. அப்போ ரொம்ப அருமையாக அங்க வந்து அங்க குறிக்கிறதாக அங்க இருக்கு சகோதர சகோதரர்களே. அதே சமயத்தில் முதலாவது மீட்கக்கூடியது யார் அப்படின்னா கர்த்தரும் சபையும் முதலாவது இந்த உலகத்தில் மீட்கிறது யார் அப்படின்னா முதல் முதலாக மீட்கிறது இஸ்ரேலை மீட்பாங்க, இஸ்ரேல் ஜனங்களை மீட்பாங்க. இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறது தொடர்ந்து யாரை மீட்பாங்க பார்க்கும்போது எல்லா உலகத்தின் ஜனங்களையும் அங்க மீட்கிறதாக அங்க இருக்கு. இதுக்கு சம்பந்தமாக 15 ஒரு ஒரு காரியம் இருக்குதுங்க. அது மட்டும் நம்ம ஒரு 2 மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:20 மற்றும் 21 18 பாருங்க சார். 18 அப்ப தேவன் வாக்கு கொடுக்கிறாரு ஆபிரகாமுக்கு. பாருங்க ஆபிரகாம் உன் சந்ததிக்கு இங்க பாருங்க எமோரியர் கானானியர் கிர்காசியர் இவங்க எல்லாம் நம்ம துரத்திட்டு இந்த தேசத்தை சூழ்நிலைக்கு என்ன பண்ண உங்களுக்கு நான் தருவேன் என்று என்ன பண்றாருன்னா அங்க வாக்கு கொடுக்கிறாரு சகோதர சகோதரர்களே. அப்போ ஆபிரகாமுக்கு இதை நம்ம லிட்டரலா நேரடியாக எடுத்து பார்த்தா இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எந்த தேசத்தை சுதந்திரிச்சுக்குவாங்க அப்படின்னா கானான் தேசத்தை சுதந்திரிச்சுக்குவாங்க நம்ம பார்க்கிறோம். கானான். அப்போ அதுல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஜாதிகள் இருக்கிறாங்க, எத்தனை ஜாதிகள் இருக்கிறாங்க நீங்க கொஞ்சம் எண்ணி பாருங்க. கரெக்டா 10 இருக்கிறாங்க. 10 துரத்திட்டு உன் சந்ததியை அங்க வந்து நான் குடியிருக்க வைப்பேன் அப்படிங்கிறாரு. இது வந்து நிழலா இருக்குது. நிஜத்துக்கு வரலாம் சகோதர சகோதரர்களே. நிஜத்துக்கு வரும்போது தேவனுடைய வாரிசு தலையாக இயேசுவும் சரீரமாகிய சபையும் அவங்களுக்கு என்ன வாக்கு இருக்கு அப்படின்னா இந்த பூமியில் இருக்குது ஒரு 10 ராஜாக்கள் அவங்கள நான் துரத்திட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவேன் இந்த பூமியில நான் சுதந்திரிக்க வைப்பேன் அப்படின்னா இந்த 10 யாரு என்று பார்க்கும்போது கடைசியாக ரோம சாம்ராஜ்யம் 4 ரோம சாம்ராஜ்யம் எவ்வளவு பாகங்களாக உடைஞ்சது, எவ்வளவு பாகங்களாக உடைஞ்சுங்க? 10 உடைஞ்சு அதாங்க. அப்ப இந்த 10 நம்ம பார்க்கும்போது ராஜ்யங்களுக்கு முடிவு எப்ப வந்துச்சு அப்படின்னா 1914 1914. ஏன்னா இந்த பூமியில அங்க சொல்றாரு இந்த ஜாதிகளை துரத்திட்டு உன்னுடைய சந்ததியை நான் சுதந்திரிக்க வைப்பேங்கிறார். அப்ப நிஜத்துக்கு வரும்போது அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சபையோ என்ன பண்ணுவாங்கன்னா, சகோதர சகோதரர்களே, இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யங்களை அழிச்சிட்டு இந்த பூமி என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஆளுகைக்குள்ளாக அவங்க கொண்டு வர வைப்பாங்க. சகோதர சகோதரர்களே, அந்த ராஜ்யத்தை அவங்க சுதந்திரிப்பாங்க. ரொம்ப அருமையாக அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் பார்க்கும் போது 1914 முதலாம் உலக போர் நடந்த போது ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய கர்த்தர் சில வசனங்கள் பாருங்க, தானியேல் 2:31 சில வசனங்கள் பாருங்க. ஒரு கடைசி அந்த உடைக்கிறது மட்டும் படிங்க சார், 45 அது மாதிரி 40. அப்ப போதுங்க, அப்ப அந்த கல்லு தேவனுடைய ராஜ்யம் வந்து என்ன பண்ணிச்சுங்க, அந்த காலில் இருக்குது 10 விரல்கள் அந்த 10 ராஜ்யங்களை உடைச்சு என்ன பண்ணிச்சுன்னா, 1914 ஒரு முடிவாயி ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டாருனா, இப்ப அவர் சுதந்திரிச்சுக்கிறாரு. சகோதர சார், இன்னுமாக வெளிப்படுத்தல் 11:15 நம்ம படிக்கும் போது, அது ஒரு வசனம் மட்டும் நீங்க படிக்கலாம், வெளிப்படுத்தல் 11:15. அப்ப நம்ம பார்க்கிறோம், ஏலம் தூதன் எக்காலம் ஊதினார், அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக ஆயினார். ரொம்ப அருமையாக, அப்போ ஆபிரகாமுக்கு லிட்டரல் அந்த வாக்கு இருந்துச்சு. சோ நிஜத்துல பார்க்கும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் சபைக்கும் ரொம்ப அருமையாக அந்த வாக்கு நிறைவேறுங்கிறது ரொம்ப அருமையாக அங்க சித்தரிக்கப்பட்டு அங்க இருக்கு. சகோதர சோர்களே, அப்புறம் அடுத்ததாக நம்ம பார்க்கும் போது ஆதியாகமும் 14:17-18:20 இந்த வசனங்கள், ஒரு 2 வசனங்கள் மட்டும் படிங்க. அப்ப பாருங்க, அப்ப சோதோம் ராஜா என்ன பண்றாருனா, எதிர்கொண்டு போறாரு. இவ்வளவு பெரிய வெற்றிகள், இவ்வளவு பெரிய வெற்றிகள் வந்து ஆபிரகாம் செய்ததுனால எதிர்கொண்டு எங்க போறாருன்னா, இவ்வளவு பெரிய போர் செஞ்சு ஜெயிச்சு வந்ததுனால அவருக்கு புகழாரம் பண்ணணும்னு அவரு ராஜாவின் பள்ளத்தாக்குல போய் என்ன பண்றாருன்னா மீட் பண்றாரு. அப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த சோதோமுடைய ராஜா நம்ம பார்க்கும்போது யாருன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலம், ஒட்டுமொத்த மனுக்குலம், அதுலயும் வந்து ரொம்ப பொல்லாத உலக ஜனங்கள் அப்படி சொல்றாரு. ரொம்ப பொல்லாத உலக ஜனங்கள். அப்போ அவங்க ஓடி சென்று எங்க மீட் பண்றாங்க அப்படின்னா, சகோதர சார்களே, ராஜாவின் பள்ளத்தாக்குல மீட் பண்றாங்க. இந்த ராஜாவின் பள்ளத்தாக்கு எதை அடையாளப்படுத்துகிறது, இந்த ராஜாவின் பள்ளத்தாக்கு எதை அடையாளப்படுத்துகிறதுன்னா, உயிர் தெழுதலை அடையாளப்படுத்துகிறதாக அங்க இருக்கு. சகோதர சார், உயிர் தெழுதல் அப்படின்னா எல்லா உலகத்தின் ஜனங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடும் சபையோடும் அந்த தொடர்பு நம்ம பார்க்கிறோம். மீட் பண்றது எப்போ அப்படின்னா, கர்த்தர் இயேசுவும் சபையும் இந்த உலக ஜனங்களை மீட் பண்றது காரியத்தை அந்த ராஜாவின் பள்ளத்தாக்கு வந்து கூறுகிறது. சகோதர சார், ஏன்னா அந்த ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னன்னா, அது மரித்தோர் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு அடையாளமாக அங்க இருக்கு. ஏன்னா இந்த ராஜாவின் பள்ளத்தாக்கு தான் எதின் அடிப்படையில் சொல்லலாம்னா, எசேக்கியேலுக்கு தேவன் அங்க தரிசனம் காமிக்கிறாருங்களே 37 எலும்புகளினுடைய பள்ளத்தாக்கு. அப்ப அந்த பள்ளத்தாக்கு என்ன இருக்குன்னா, எலும்புகள். எலும்புகள் என்ன குறிக்கிறதுனா, ஒரு மரண நிலைமையை குறிக்குது. எலும்புகள் எதை குறிக்கிறதுன்னா, ஒரு மரண நிலைமையை அங்க குறிக்குது. இந்த பள்ளத்தாக்கு தான் யோசபாத்தினுடைய பள்ளத்தாக்கு. அதே சமயத்தில் கெதரோனுடைய பள்ளத்தாக்கு, அது கூட அங்க சொல்றாரு. அப்படின்னா இந்த ராஜாவுடைய பள்ளத்தாக்குல அந்த சோதோம் ராஜா போய் மீட் பண்றது எதை குறிக்குதுன்னா, சகோதர சோர்களே, அப்போ தலையாக இயேசுவும் சரீரமாகி சபையும் எல்லா உலகத்தின் ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, உயிர்த்தெழுதல் பண்ணுவாங்க. சோ உயிர்த்தெழுதல் பண்ணுவாங்க, அதுக்கு ரொம்ப அருமையாக அங்க சித்தரிக்க கூடியதாக அங்க இருக்கு. இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, இப்போ சாலமின் ராஜா 18 மற்றும் 19 அப்புறம் 20 வரைக்கும் பாருங்க. இவரு சாலமுடைய ராஜா மெல்கிசேதேக்கு என்ன பண்றாருனா, அவர் அப்பவும் திராட்சை ரசமும் எதிர்கொண்டு போய் அங்க ஆபிரகாமுக்கு என்ன பண்றாருனா, அங்க வந்து அங்க கொடுக்கிறாரு. சோ கொடுத்துட்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வாழ்த்துதல் சொல்லிட்டு சொன்னவன் இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாருனா, சாலம் ராஜாவுக்கு 10 ஒரு பங்கு என்ன பண்றாரு, தசம பாகம் அங்க கொடுக்கிறாரு. இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த நிழலுக்கு நம்ம வரும்போது, இப்ப நிழல் பார்த்துட்டோம், இப்ப நிஜத்துக்கு வரும்போது இங்க நம்ம பார்க்கிறோம் மெல்கிசேதேக்கு யாரு அடையாளப்படுத்துறதாக அங்க இருக்கிறாரு. மெல்கிசேதேக்கு நம்ம பார்க்கும்போது அப்பமும் திராட்சை ரசம், சகோதரர்கள் அப்பமும் திராட்சை ரசம். இந்த மெல்கிசேதேக்கு யாரு அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறார் பார்க்கும்போது, மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவத்தில் யார் இருக்கிறாருங்க, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீரமாகிய சபையும். அவங்க கொண்டு போய் பாருங்க தேவன்கிட்ட என்ன கொடுக்க போறாங்கன்னா, அவங்களுடைய விலைக்கரியத்தை தேவன்கிட்ட ஒப்படைக்க போறாங்க. எப்படி என்றால், மெல்கிசேதேக்கு அப்பவும் திராட்சை ரசம் கொண்டு போய் யாரு கொடுக்கறாங்க, ஆபிரகாமுக்கு அங்க கொடுக்கறாங்க. அது எதை குறிக்குதுன்னா, கர்த்தராக இயேசுவும் அவருடைய சரீரமாகிய சபையும் மெல்கிசேதேக்குடைய ஆசரித்துவம் முதல் முறைப்படி அவங்களுடைய விலைக்கரியத்தை எடுத்துக்கொண்டு போய் யாரு கொடுக்க போறாங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அப்போ ஆபிரகாம் இவங்களுக்கு என்ன திருப்பி தராருன்னா, 10 ஒரு பங்கு தசம பாகம். அப்போ பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசுவும் சபையும் அந்த விலைக்கரியத்தை அவர்கிட்ட சமர்ப்பிக்கும் போது பிதாவாகிய தேவன் அவங்களுக்கு என்ன கொடுக்க போறாருன்னா, அவருடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதி, அவருடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதியை யாருக்கு ஆளுகை பண்றதுக்கு அங்க தராருன்னா, சகோதர சகோதரிகளே அங்க சபை தலையாக இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அங்க தர்றது ரொம்ப அருமையாக அங்க அங்க கொடுக்கிறது. அதான் 1000 வருஷத்தை, 1000 வருஷத்தை என்ன பண்றாரு தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அங்க தருகிறது, அங்க ரொம்ப அருமையாக அங்க காட்டப்பட்டிருக்கு. அப்புறம் கடைசியாக நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் அந்த வெற்றியில எல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வராரு. அப்போ சோதம் ராஜா நீங்க பாருங்க, ஆதியாகமும் 14:21-22. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம் சோதம் ராஜா ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஏதாவது நீங்களுக்கு வெகுமதியாக நாங்க கொடுக்கறதுக்கு விரும்பிட்டோம், சில பொருள்களை நீங்க என்ன பண்ணுங்க ஆபிரகாம் நீங்க எடுத்துட்டு போங்க இந்த வெற்றிக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணீங்க, சோதம் ராஜா கிட்ட இருந்த எந்த ஒரு பொருளையும் என்ன பண்ணல, அவர் வாங்கல சகோதர சார், எந்த ஒரு பொருளையும் வந்து அவர் என்ன பண்ணல, அவர் வாங்கல. அப்படின்னா நம்ம நிஜத்துல வந்து நம்ம பார்க்கும் போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் சபையும் இந்த உலகத்தை ரட்சிக்கும் அந்த 1000 ஆண்டு திட்டத்தில் நம்ம பார்க்கும் போது உலகத்தை பாவம் மற்றும் மரணத்திலிருந்து ரட்சித்து அவர் வந்துட்டாங்கன்னா கூட, இவங்க இந்த உலகத்திலிருந்து எதுவுமே என்ன பண்றது இல்லையோ, அவங்க எடுத்துக்கிறது இல்லையோ, எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. எப்படி என்றால் ஆபிரகாம் அவ்வளவு பெரிய வெற்றி வாங்கி மீட்டுக் கொண்டு வந்தாரு, ஆனா சோதம் ராஜா கிட்ட இருந்து என்ன பண்ணல, அவரு எந்த ஒரு பொருளையும் அவர் வந்து வரவாங்க. அப்படின்னு அதே போலதான் நம்முடைய கர்த்தர், நம்முடைய கர்த்தர் இந்த ரட்சிப்பின் வேலையை அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியில வந்து அவர் நிறைவேற்றி முடிச்சாலும் இந்த உலகத்திலிருந்து அவர் என்ன பண்றதில்ல, எந்த ஒரு பொருளையும் வந்து அவர் என்ன பண்றதில்ல, எடுத்துக்கிறதுல சகோதர சகோதரர்களே. இங்க நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு ஆனா சந்தோஷம் நீங்க பாருங்க, ஏசாயா 53:12. அப்ப போதுங்க, அப்போ அப்ப அந்த மாதிரி அவர் மரணத்தில் ஊற்று தம்முடைய ஜீவனியே கொடுத்து இந்த உலகத்தை அவர் மீட்டாலும் இந்த உலகத்திலிருந்து அவர் என்ன பண்றது, எதையும் எதையும் அவர் வந்து எடுத்துக்கிறதுல சகோதர சகோதரர்களே. அவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறவராக தான் இருந்திருக்கிறாரு. யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் இன்னைக்கு சபையாக இருக்கக்கூடியவங்களும் கூட, இன்னைக்கு சபையாக இந்த உலகத்துக்கு வந்து கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறார், இந்த உலகத்துக்கு கொடுக்கிறவராக தான் இருந்திருக்கிறாரு. இந்த உலகத்திலிருந்து எது என்ன பண்றதுல அவர் அவர் வாங்குறது இல்ல. அந்த ஒரு குணம் நம்ம ஒவ்வொருவர்களையும் இருக்கணுங்கிறார் சபை. இன்னைக்கு சபையாகி நமக்கு ஒவ்வொருவர்களையும் நாம மற்றவங்களுக்கு கொடுக்கறவங்களா தான் இருக்கணும். அவங்க மற்றவங்களுக்கு ஏதோ வாங்குறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ரொம்ப அருமையான ஒரு குணத்தை அங்க காட்டுறாங்க சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கிறோம், இதுவரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த மூன்றாவது உலகம் என்ன ஆகுதுன்னா நிறைவடையுது. இந்த உலகத்தை அவருடைய ராஜ்யத்துல மீட்பு அடைகிற வரைக்கும் எதுவும் முடியுதுன்னா மூன்றாம் உலகம் அங்க வந்து முடிவடைகிறது சகோதர சகோதரிகளே. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பாடத்தில் நம்ம பார்க்கிறோம், 14 அதிகாரங்களுக்கு நம்ம பாடத்தில் பார்க்கும்போது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் நம்ம கூட அவருடைய வாழ்க்கை வரலாறு அங்க போனாரு அங்க வந்தாரு இது செய்தாரு இதெல்லாம் நம்ம மேலோட்டமா நம்ம படிக்கலாம், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா தேவன் எப்படி அவருடைய திட்டங்களை வச்சிருக்காருன்னு படிக்கும் போது தலை சுத்துதுங்க. ஏன்னா அந்த அளவுல தேவனுடைய என்ன சொல்றதுங்க தெய்வீக திட்டங்களை தேவன் அந்த பழைய ஏற்பாடுல சம்பவங்களை ஒவ்வொரு சம்பவங்களுக்குள்ளாக அங்க மறைச்சு அங்க வச்சிருக்காரு சகோதர சகோதரர்களே. ரொம்ப வியப்பாக இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக அங்க இருக்கு சகோதர சகோதரர்களே. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நாமும் பெற்றிருக்கிற இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிற தெய்வீக திட்டமானது சகோதர சகோதரர்களே, இது தேவன் காலம் உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் வச்சிருந்த திட்டம் சகோதர சகோதரர்களே. உலகம் தோற்றத்துக்கு முன்பாக அவர் திட்டமிட்டு வச்சிருந்த திட்டம் இந்த கடைசி காலத்துல ஏழாம் சபையினுடைய காலத்துல இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஒரு தெய்வீக திட்டம் கிடைச்சது நமக்கு மிகவும் ஒரு சந்தோஷம். அதே சமயத்துல நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அது பலப்படுத்துகிற விதமாக அங்க இருக்கு இந்த காரியங்களெல்லாம் நம்ம படிக்கும் போது சகோதர சார். ஆகினால நமக்கு தேவன் இந்த கடைசி காலத்துல தந்திருக்கிற சத்தியங்களுக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் நம்ம உண்மையுள்ள மக்களாக தேவனுக்கு நல்ல ஒரு சாட்சியுள்ள மக்களாக இருந்து தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை எல்லாருக்கும் பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக நம்ம தேவனுடைய வேலையில நம்மை அர்ப்பணிப்போமாக. பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு நாளிலும் இந்த ஒரு பெரிதான ஒரு வாய்ப்பை தந்த உங்க எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்களான அன்பினையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.